ஒப்புக்கொடுப்போம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் இன்றும் அது எங்களுக்கு போதுமானது, உபயோகமானது, அவசியமானது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆகையால இந்த திருவசனங்களை ஆண்டவரே மோசேக்கு எழுதி கொடுத்த ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முயற்சிக்கிறோம் சுவாமி, என்னோடு கூட இருக்குன்னு சொன்னவரே எங்களோடு கூட பேசும்படியாக கெஞ்சி நிற்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தாப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு தேவனுடைய வாக்குறுதியும் இஸ்ரவேலின் அவநம்பிக்கையும், தி அஷூரன்ஸ் ஆஃப் காட் அண்ட் தி அன்பிலீஃப் ஆஃப் இஸ்ரேல். இந்த பெண், இந்தியாவை சேர்ந்த பெண், சுச்சேதா கரேந்தங்கர். நம்ம எவ்வளோ நாள், எவ்வளோ நேரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம், நெடும் பிரயாணம். அதாவது நீங்கள் ஏறி பஸ்ஸில் உட்காந்திங்க, அல்லது ட்ரெயினில் உட்காந்திங்க, அல்லது ஃப்ளைட்டில் உட்காந்திங்க, எவ்வளோ நேரம் ஒரே சமயத்தில் பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்போ சில சமயத்தில் ஃப்ளைட்டில் ஏறினா 25 hours, 24 hours கூட பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னை குறித்து யோசித்து பார்த்த வேளையில், நான் என்னுடைய 20s இருந்த சமயத்தில் நார்த் இந்தியா போக வேண்டியிருந்துச்சு. அப்போது ஈரோட்டிலிருந்து கிளம்பி நான் அம்பாலா என்னும் ஒரு கண்டோன்மெண்ட், அது வந்து ஒரு மிலிட்ரி கண்டோன்மெண்ட், அங்கே என்னுடைய கசினை போய் பார்க்க போனேன். அதற்கு எனக்கு 2 nights, 1 day பிடித்தது. அதாவது 40 வருஷத்துக்கு முன்பாக. ஆனால் இந்த பெண், சுச்சேதா என்று சொல்கிற இந்த பெண், 2011 கோபி டிசர்ட், அதாவது கோபி ஒரு பாலைவனத்தில், இது வந்து 5வது பெரிய ஒரு பாலைவனம் உலகத்தில். எங்கே இருக்குது அது? நார்தன் சைனாவில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம், இந்த பக்கம் தென் பக்கம், இந்த மங்கோலியாவினுடைய தென் பக்கத்திலும் இருக்கிறது. அதில் இருக்கிறதெல்லாம் ஒரே மலை முட்கள், ரொம்ப ட்ரையான இடம். 33 இந்த பெண் வந்து 1600 kilometers இந்த கோபி வனாந்தரத்தில் நடந்து 51 hours, 11:40 அங்கே ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 40°C தான். அதனால் கஷ்டம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து, இப்போ அந்த அம்மாவுக்கு வயசு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணது எப்படி பண்ணாங்கன்னா, பை வாக்கிங் த 15 miles, 24 kilometers ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு ஹர் ஆஃபீஸ் அண்ட் பேக் ஃபார் 6 months, தினமும் நட 24 kilometers. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவங்க நடந்து அதை ஒரு ரெக்கார்ட் ஆக்கணும்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனால் நாம் பார்க்கிற இந்த இஸ்ரவேல் மக்கள், 500,000 மக்கள், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வயதிலே குறைந்தவர்கள், வயதானவர்கள் எல்லாரும் தங்களுடைய இடத்தை இந்த ஒரேப் என்னும் அந்த மலைப்பகுதியிலிருந்து தங்களை குழுக்களாக அவங்க பிரிச்சுட்டாங்க. இப்போது ஒன்னால் ஒன்றாக சேர்ந்து செல்கிறார்கள், தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். 20வது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1:20 அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். ஆனால் அதுக்கு முன்பாக 19வது நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஷ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். அவங்க வந்த வழி வெறுமனே ஒரு வனாந்தரம் மட்டுமல்ல, ஆனால் ரொம்ப பயங்கரமான வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 8:15 பார்க்குறப்ப, chapter 8:15 tells us what actually is this terrible place. 8:15 உன்னுடைய பின்வரும் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர். அப்போ அவர்களை அழைத்து வந்ததனுடைய அதற்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க வந்த பாதை கடுமையான பாதை என்று சொல்லி நாம் புரிஞ்சு கொள்கிறோம். அவர்கள் முதல் முறையாக இந்த இடத்துல அப்படி நடந்து போகிற சமயத்தில் அவர்கள் இந்த பிரயாணத்திலேருந்து அவங்க நிறைய தவறுகள் செய்கிறார்கள். என்ன தவறுகள் செய்கிறார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கவனிக்கிறதுல நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10:13 வரைக்கும் பார்க்க சமயத்தில், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். பாரான் என்கிற வனாந்திரத்திலே அவங்க வந்து ஆண்டவரிடத்துல முறையிடுகிறார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பதினே இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு சளிச்சு போச்சு, எங்களுக்கு வந்து எகிப்தில் இருந்தால் வெங்காயம் கிடச்சிருக்கும், எங்களுக்கு வந்து பூண்டு கிடச்சிருக்கும், இதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டபடினாலே ஆண்டவர் அவர்கள் மேலே ரொம்ப கோபப்பட்டு ஆனால் அவர்களுக்கு காடையை அனுப்புகிறார். அந்த பாளையம் முழுசும் 2 அடிக்கு 3 மணிக்கு மேலே அந்த அளவுக்கு வந்து வெளியிலேருந்து காடைகள் வந்து அங்கே குவியுது. அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவங்க அவசரப்பட்டு போகிறதுனால ஆண்டவர் அதிலும் அவர்கள் மேலே கோபப்படுறார், ஏன் இப்படி நீங்கள் பறக்கிறீங்கன்னு சொல்லி. அங்கே ஒரு நோய் வருகிறது, அதில் கொஞ்சம் பேர் சாகுறாங்க. அதுக்கப்புறமாக கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அசரோத் என்கிற இடத்துல பார்க்குறப்போ மிரியாம், அதாவது மோசேயினுடைய தங்க சகோதரியும் ஆரோனும் சேர்ந்து கொண்டு மோசேயினுடைய தலைமைத்துவத்தை, அவர் நீர் தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிராக பேசணும் அப்படின்னாலே மிரியாமுக்கு என்ன கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வந்து லெப்ரசி. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை 7 நாட்கள் கழித்து சுகமாக்குகிறார். அப்புறம் அங்கிருந்து அவர்கள் தொடங்கி இந்த பாரான் வனாந்தத்திலிருந்து காதேஷ் பர்னியா என்கிற இடத்திற்கு வந்திருக்கார்கள். அதுதான் அந்த என்ட்ரி பாயிண்ட் டு கேனன், அதாவது கானான் தேசத்திற்கு நுழைவாயில் அதுதான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் தேவனுடைய வாக்குறுதியை பார்க்குறோம். அதாவது நீங்கள் கவனித்து பார்க்கப்போ அந்த 20ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம், மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். 21ஆம் வசனத்தில் இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்போ இங்கே வந்து எமோரியர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எமோரியர் தேசத்துக்கு அவங்க தான் அவங்களுக்கு முதலாவது எதிரியாக வருகிறார்கள். ஆனால் மோசே அவரிடத்தில் சொல்கிறாரு, உங்களுக்காக ஆண்டவர் தேசத்தை முன்பாக வைத்திருக்கிறார், ஆகையினால் நீங்கள் என்ன செய்யணும், உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், வாக்குறுதி, ஒரு உத்தரவாதம். என்னன்னா, இதோ உங்களுக்கு முன்பாக கண்டிப்பாக அதாவது ஆபத்துகள் வரும், அபாயங்கள் வரும், ஆனால் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளே இங்கே பிரவேசிக்கிறதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், ஆகையால நீங்கள் தாராளமாக போங்க, நான் உங்களோடு கூட வருவேன்னு சொல்கிறார். தயங்காமல் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகி ஆண்டவர் அவர்களோடு கூட போகிறார், அவர்களுக்கு முன்பாக போகிறார், அவர்களை பின்பாக பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் கடைசியில் பார்க்க முடியும், யோசுவாவின் புஸ்தகத்தில் அதுக்கப்புறம் ஆரம்பத்திலையும் பார்க்க முடியும். இங்கே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் த லார்ட் யுவர் காட் அவங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருந்திருக்க வேண்டும், ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்க வேண்டும் என்றால், இந்த கர்த்தராகிய இந்த தேவனாகிய கர்த்தர் தான் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார், அவர்களுக்கு அந்த அந்த பஸ்கா பண்டிகின் அந்த நாளிலே அவர்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்து அவர்களை அங்கிருந்து வெளியில் அழைத்து வந்து அதுக்கப்புறம் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கடவுள் தான், இதே தேவனாகிய கர்த்தர் தான் அவருடைய அனாதி வல்லமையினாலே, அவருடைய சர்வ வல்லமையினாலே அவர்களை ஆண்டவர் அவர்கள் மேலே தன்னுடைய கரத்தை வைத்து அவர்களை சரியான வழியிலே நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார், அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன? நீங்கள் போய், நீ போய் நான் சொன்ன அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள். So they had to exercise human responsibility. They had to walk out in faith, not by sight, but totally trusting the word of Jehovah. தேவனை அவர்கள் நம்பி, பார்க்கிறதை நம்பி அல்ல, ஆனால் அவர்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவர்களோடு கூட இருக்கிற தேவனை நம்பி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க அவர்களுக்கு அழைப்பு இருக்கிறது. அம்மாவர்களே, இந்த வாழ்க்கை, நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை கூட இது விசுவாச வாழ்க்கை. நாமும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கும் பரமக்கானான் என்று ஒரு இடம் நமக்கு வாக்கு தத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அதை அடைய போகிறோமா என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? இந்த கர்த்தராகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிதலிலே அடங்கியிருக்கிறது. ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஒபீடியன்ஸ் டு த லார்ட் காட். நம்முடைய நமக்கு வாக்கு தத்தம் செய்யப்பட்டிருக்கிற இந்த கானான் தேசம் ரொம்ப சீப்பாக வர்றதில்லை. ஏதோ இது தப்பி தவறி நான் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன், அப்படின்னு சில பேர் இடம் மாறி போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளாம் காத்துட்டு நிற்கிறப்ப வந்து சொல்லுவாங்களே எப்படியோ நான் வந்து சேர்ந்துட்டேன். அந்த மாதிரி இடம் இல்லை, இடமே கிடையாது. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்தை அடைகிறதுக்கு முன்பாக நிறையா இடையூறுகள் இருக்கும், நிறையா தடைகள் இருக்கும். அந்த இடத்துல தான் நாம் செல்ல வேண்டும். நிறையா நமக்கு முன்பாக தடைகள் நிற்கும், ஆனால் தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பே செல்கிறார். அப்போ நாம் எப்பொழுது நாம் தேவனை எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்பற்ற கற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது என்ன ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்மால் தொடர்ந்து முன்னேற முடியும். அதைத்தான் தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பின்னாடி இதை குறித்து நான் இன்னும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் இன்னும் அழகாக இருக்கிறது. அப்போது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நடக்கிற பாதை தேவன் காண்பிக்கிற பாதையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம், இஸ்ரவேலரின் அவநம்பிக்கையை பார்க்குறோம். 22வது வசனத்தை பாருங்க, அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். இதை நம்ம எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் பார்க்குற சமயத்தில், இன்னும் நம்ம யாத்திராமத்தில் பார்க்குற சமயத்தில், ஆண்டவர் தான் அவர்களை அனுப்புகிறார். மோசேயை சொல்லி அவர்கள் அனுப்புகிறார். ஆனால் இதை நாம் இது ரெண்டையும் ஒத்து சேர்த்து பார்க்க வேண்டும் என்றால், ஒரு பக்கத்தில் மனிதர்கள் கேட்கிறார்கள், இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறார்கள், ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதுவாக இருக்கிறது, ஆகியாலே மோசேயை அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் அவர்களை போங்கள் என்று சொல்லி சொன்ன சமயத்தில், 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு பேரை எடுத்து அதில் அந்த தேசத்தை போய், அது பலமான தேசமா அல்லது பலவீனமான தேசமா, அங்கே இருக்கிற பட்டணங்கள் மிக பலத்ததா அல்லது ரொம்ப சாதாரண வீடுகள் இருக்கிறதா, அதனுடைய மதில்கள் எப்படி இருக்கிறது, அதனுடைய நிலங்கள் எப்படி இருக்கிறது, அதனுடைய எவ்வளவு மக்கள் எவ்வளவு வளமாக இருக்கிறார்கள், எல்லாத்தையும் அதற்கு சாட்சியாக என்னத்தையும் எடுத்து வருமோ அதில் எடுத்து சொல்லி அனுப்பி வைக்கிறார். 40 நாட்கள் இந்த 12 பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் எண்ணாமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் பார்க்குற வழியில் அவர்கள் வந்து சொல்றாங்க, அந்த மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி, அதாவது பெரிய திராட்சை கொத்தை எடுத்து வர்றாங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அவர்கள் வந்து கொடுத்த செய்தியை நாம் பார்க்குற சமயத்தில், ரொம்ப அருமையான இடம். தேவன் நம் மேலே பிரியமாயிருந்தார். ஆனால் தேவன் பிரியமாயிருந்தால் கண்டிப்பாக நமக்கு தேவன் அதை நமக்கு கொடுப்பார். 25வது வசனத்தில் நாம் அதைத்தான் பார்க்குறோம். பாருங்கள், 25வது வசனத்தில், அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை நாங்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நமக்கு சொல்லி சொன்னார்கள். இதை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். நல்ல தேசம், அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள், எல்லாம் ஜாயின்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இந்த 10-12 பேர் அனுப்பிச்சதில் 10 பேர் ஒரு விதமான அபிப்பிராயத்தை கொண்டு வருகிறார்கள், 2 பேர் இன்னொரு விதமான ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. எல்லாம் அந்த 12 பேரும் ஒரே விஷயத்தை தான் பார்த்தார்கள், ஒரே விதமாகத்தான் எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வருகிற அறிக்கையோ வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்கணும். அந்த 10 வேவு பார்த்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே அவர்கள் பார்க்குற கஷ்டங்களையும் இடையூறுகளையும் தான் பார்க்குறாங்க. 27வது வசனத்தில் 28வது வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை வந்து நம்ம அங்கே போகிறோம், எங்கே போகலாம், அங்கே போனால் வந்து நம்மளை ஆண்டவர் அங்கே சாகடிக்கிறது தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு அவர்கள் கேட்டதை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் அங்கே ரொம்ப வெறுத்து போகிறாங்க. அன்பானவர்களே, அவர்கள் கேட்ட இதில் 27வது வசனத்தில், உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம், அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளுமாக இருக்கிறது என்றும், ஏனாக்கியரின் புத்திரரை அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். மோசேக்கு கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் இவர்கள் இப்படி பேசுகிற வேளையில் ஆண்டவர் அவர்களுடைய ஆண்டவர் மேலே ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேலே பற்றி இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இங்கே தாங்கள் ஆண்டவர் மேலே இப்போ தங்களை அழைத்து வந்த ஆண்டவர் மேலே குற்றத்தை சுமத்துகிறார்கள். அவர் தான் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். கடந்து போன எல்லா சூழ்நிலைகளையும் அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நின்று கொண்டு வரப்போகிறதை பார்த்து அவர் மேலே குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் அப்படி யோசிச்சு செய்கிற சமயத்தில் மோசே என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தா அவர்களுக்காக போய் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய நீடிய பொறுமையும் அன்பையும் அவருக்கு ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே நடக்கிறது என்னென்னா நம்பிக்கையின்மை அல்லது அவநம்பிக்கை. இப்போ சந்தேகம் அல்லது நம்பிக்கையின்மை வெறுப்பையும் குற்றம் சாட்டுதலையும் விளைவிக்கும். இவர்களை இப்படி பாதுகாத்து ஆண்களை பெண்களை பிள்ளைகளை வயதானவர்களை எல்லாத்தையும் பாதுகாத்து அவங்களை இதுவரைக்கும் ஆண்டவர் எகிப்திலிருந்து கூட்டி வந்த கடவுளாக அவர்களை கொல்றதுக்கு அவர் தீர்மானிப்பார். அவங்கள அங்கே போய் அனுப்பி அவங்கள கொல்றதுக்கு அனுப்பார். இன்றைக்கு என்ன கேள்வி நம்மிடத்துல, நமக்கு அநேகம் பேருக்கு தேவனுடைய தேவன் மேலே தேவனை நம்புகிறோம் நம்புகிறோம் என்று சொன்னாலும் அவரிடத்துல நமக்கு நிறைய நம்பிக்கையின்மை உண்டு, நிறையா நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் உண்டு. ஒருவேளை இந்த கேள்வி நீங்கள் மனதில் யோசித்து கொண்டிருக்கலாம், நான் கேட்டதை ஆண்டவர் நிறைவேற்றவே இல்லை, நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஆண்டவர் செய்யவே இல்லை என்கிற ஒரு மனதில் ஒரு ஏமாற்றத்தோடு நாம் இருக்கலாம். பிலிப்பியான்ஸே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வித் காட்னு சொல்லிட்டு. அதில் அவர் என்ன சொல்கிறார், தான் கற்று அறிந்த விதத்திலே மக்களோடு கூட பேசின விதத்திலே நாம் அவரிடத்திலே ஏமாற்றம் அடையவில்லை, அவர் தான் நம்மிடத்தில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார். ஏன், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாமல் நாம் அவரிடத்திலே அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கும். அப்போ பை நாட் பிலீவிங், பை நாட் ஒபேயிங் ஹிம், பை நாட் ஃபாலோயிங் ஹிம், வி ஹேவ் ஆக்சுவலி டிஸப்பாயிண்டட் ஹிம் அண்ட் பை நாட் ட்ரஸ்டிங் ஹிம். இந்த சூழ்நிலை தான் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை குறித்த குற்றம் சாட்டுதல் வந்திருக்கிறது. அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு பார்த்து நடவாமல் விசுவாசித்து நடக்க அழைப்பு. இந்த இரண்டு பேரும் கொண்டு வந்த அந்த செய்தியை நாம் கேட்டு பார்க்கிற வேளையில் எண்ணாகமும் 14:7 9 வசனம் வரைக்கும் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையையும் நோக்கி எல்லா மக்களையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அதோடு கூட அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. யூ சீ த டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தட் த 10 ஸ்பைஸ் அண்ட் த 2 ஸ்பைஸ் ப்ராட் பிஃபோர் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இவர்கள் அந்த ஆனாக்கியராகிய அந்த பெரிய அரக்கர்களை போல அவர்களை பார்க்கவில்லை, மாறாக அங்கே கர்த்தர் அங்கே உருவாக்கி வைக்கிற கனிகளை பார்க்கிறார்கள். இப்பொழுது அவருடைய மனதில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அவருடைய மனதெல்லாம் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கிறார், ஆகையாலே நாம் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக இந்த மக்கள் நமக்கு இரையாவார்கள், நமக்கு பிரெட் போல ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ அப்படிப்பட்ட அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிற சமயத்தில் இதுதான் விசுவாசம், கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes by hearing and hearing by the word of God. அன்றைக்கு தேவன் மோசே மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் எனக்கு நீங்கள் போங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவனை அவர்கள் மறந்து போனதாக பார்க்கிறோம். ஆனால் இந்த இரண்டு பேர் காலேபும் யோசுவாவும் அந்த தேவனை இருக்க பிடித்து கொண்டார்கள். அவர்கள் ரெண்டு பேர் தான் அடுத்த சந்ததியாரோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளே போகிறார்கள். அப்போது when we receive the faith by hearing the word of God, that leads to confidence and courage and ultimately to action. இதுதான் அப்போ உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் கண்டு தரிசியாமல் காணாமல் விசுவாசித்து அவரை நடக்க அவரிடத்தில் அவரோடு கூட நடக்க வேண்டும். நான்காவது நாம் என்ன பார்க்கிறோம், கடந்த காலத்திலிருந்து தேவனுடைய உத்தரவாதத்தை பார்க்கிறோம். அப்போ மோசே பாருங்க, அங்கே நின்று அவட்ட பேசலாரு. அப்பொழுது நான் 29 வசனத்தில், அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்போ லிட்டரலாக அவர் சுமந்து கொண்டு வரவில்லை, ஆனால் அவர்களோடு கூட இருக்கிறதே மேகஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும். இப்போ ரீசண்டாக அவங்க இதுக்கு முன்பாக இங்கே நான் வந்து நிற்கிற வழியில் அந்த இரண்டு ராஜாக்கள், சீகோன் என்னும் ராஜாவையும் ஓக் என்னும் ராஜாவையும், அவர்களுக்காக அவர் தோற்கடித்து அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்போ இந்த கடந்து போன ஒரு வருஷத்தில் நடந்ததெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்களா? அவர்களுடைய இந்த வனாந்தரத்தின் பிரயாணத்தில் எப்படி அவர்கள் இப்படி மோசமான ஒரு இடத்தை தாண்டி வந்தார்கள்? எப்படி தகப்பன் தன் மகனை சுமந்து வருவானோ அதுபோல சுமந்து வந்தேன் என்று சொல்கிறார். நம்ம பார்க்குறோமே, எத்தனை பேர் இந்த நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த பாலஸ்தீனில் நடக்கிறதான் பார்க்குற சமயத்தில் எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை தோளில் போட்டுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு இடம் ஒட்டினர் இடம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல இந்த தேவன் தம்முடைய இஸ்ரவேல் மக்களை தம்முடைய தோளில் சுமந்து கொண்டு வந்ததாக சொல்லி சொல்லுகிறார். அவர்களுக்கு முன்பாக சென்றார், அவர்களுக்காக அவர்கள் எந்த இடத்துல பாளையம் இறங்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி வைத்து அவர்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தினார். மோசமான மிருகங்கள், காட்டு மிருகங்கள் இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டார். அவர்களை சரியான பாதையிலே நடத்தினார். 33 வசனத்தில், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் செல்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்து நினச்சிக்கிட்டாங்களா? அவங்க அவர்களுக்கு முன்பாக சென்ற தேவன் அவர்தான் மாவீரன், அவர் அவருடைய தகப்பன், அவர்களை பாதுகாக்கிறவர், அவர்களை வழிகாட்டி நடத்துகிறவர். அதை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனாலும் இதை குறித்து மோசே அவர்களுக்கு மத்தியில் நின்று மத்தியஸ்தனாக நின்று எல்லாவற்றையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய மனது அப்படி இருந்த பண்ணினாலே அவர்கள் கலகம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கலகமும் அதன் விளைவைத்தான் நமக்கு பார்க்கிறோம். 33 வசனத்தில், நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள், ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய மனதில் ஓடுகிற எண்ணங்களை மட்டுமல்ல, அதை வார்த்தையாக வெளியில் கொண்டு வருகிற வழியில் கர்த்தர் அதை கேட்கிறார். அவ்வளோ பெரிய ஜனமும் அன்றைக்கு பேசினதை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்டு என்ன செய்கிறாரு? அவர்கள் மேலே கடும் கோபம் கொள்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மிடத்திலே கோபம் கொண்டால் நாம் ஒன்றுமே இல்லை. அதனால்தான் நாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறதுக்கு நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய கரத்தை விட்டு வெளியிலே போய்விடக்கூடாது. ஆகையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மோசையை பார்த்து, இவங்க எல்லாத்தையும் நான் அழிச்சிட போகிறேன், இங்கே நான் ஒன்றை வச்சு இன்னொரு ஒரு தேசத்தை உருவாக்கி நான் அவர்களை அவர் அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் மோசையோ இல்லை, மோசை அவர்களுக்காக பரிந்து பேசுகிற நான் பார்க்குறோம், வாதாடுகிறோம். அவர்களுக்கு வந்து, நீ தான் அவங்களை அழைச்சிட்டு வந்தீங்க ஆண்டவரே, நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணும், தயவுசெய்து இறங்குங்க என்று சொல்லி அவரிடத்துல நிற்கிறதை பார்க்குறோம். ஆகையால் 34 வசனத்தை கவனிங்க, உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்று. நல்ல தேசத்தை பொல்லாத சந்ததியார் காண்பதில்லை. அப்போ ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்த பாதை அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். குறுக்கும் முள்ளும் இருக்கிற பாதையை நடத்தி செல்கிறார், வனாந்தரமான பாதையை நடத்தி செல்கிறார். அவர்களை என்ன செய்கிறாரு? அவர்களை அவரை மறவாமல் இருக்க அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கடைசியிலே அவர்களை இந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார். ஆனால் அவர்களுக்கோ அதில் பிரியமில்லை. இன்னும் அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம எப்படி திரும்பி போகலாம் பாருங்க. இந்த 28 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தலைவனை நம்ம பார்க்கணும், மோசையை தூக்கிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஆளை வச்சுட்டு நம்ம எகிப்துக்கு போயிடலாம்னு சொல்லி யோசிக்கிற ஜனங்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். ஆகையாலே தேவன் அவர்களுடைய அந்த அவிசுவாசத்தை பார்த்து, அந்த அவிசுவாசத்தின் மூலமாக அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக பேசினதை பார்த்து அவர் கடுங்கோபம் கொண்டு என்ன சொல்கிறாரு, இந்த சந்ததி யாரும் இந்த நல்ல தேசத்திற்குள்ளே உள்ளே காண்பதில்லை, பிரவேசிப்பதில்லை. இரண்டு பேர், காலேபும் அதுக்கப்புறம் யோசுவாவும், அவங்க ரெண்டு பேரும் கர்த்தரை உத்தமமாக பற்றினபடினாலே நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அதோடு கூட மோசேக்கு ஒரு கட்டளை வருகிறது, நீயும் பிரவேசிப்பதில்லை, ஆனால் உன் பின்பாக வருகிற யோசுவா தான் அதை அதில் பிரவேசிப்பான் என்று சொல்லி பார்த்தோம். அன்பானவர்களே, ஆண்டவர் அவர்களை பார்த்து மனமடிவாயிருக்கிறார் என்று சொல்லி தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அவரை பார்த்து நீங்கள் எங்களை அடிமைகளை போல நடத்துறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களை எங்கேருந்து அவர் அழைச்சிட்டு வந்தார், அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்தவர் உங்களை எதுக்கு அடிமையாக வைக்கப்படுறார், உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக அளவாக நடத்துகிறார். நம்ம அடிக்கடி நம்ம அந்த மாதிரி தான் ஆண், நான் நீங்கள் இப்படி நான் பேசுகிறப்பெல்லாம் உங்களுடைய மனதில் அடித்தளத்தில் என்ன ஓடும் என்றால், நீங்களும் நானும் இந்த ஒரு 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 வாழ்க்கையினும் பிரயாணத்தை நம்முடைய நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த தேசத்திற்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம், அதில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த இவரை காட்டிலும் வேறு யாராவது அவர்கள் மேலே பரிதபிக்க முடியுமா? அவரை அந்த 39வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அங்கே 39, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்த நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கொள்றதுக்கு நீங்கள் இந்த ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி அதுக்கு முன்னாக சொன்ன மக்களை பார்த்து இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சாகிறது இல்லை, அவங்கள சாகடிக்க மாட்டேன், நீங்கள் தான் சாக போகிறீங்க, அவங்க எல்லாரும் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க. We really do despise the Lord when we imply that we desire to take better care of our children than he does. தேவனை நாம் எப்படி அவர் வந்து ஒதுக்கி சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, அவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வார் என்பதை காட்டிலும் அவரை காட்டிலும் நாங்கள் நன்றாக பார்த்து கொள்வோம் என்று சொல்லுகிற வேளையில், அப்போ இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் கொண்டு போனதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாட்கள் போய் உழவு பார்த்துட்டு வந்தார்களே, அந்த 40 நாட்களுக்கு ஈடாக 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் அலைந்தார்கள். 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் வனாந்திரத்தை விட்டு புதிய தேசத்து கானான் தேசத்துக்குள்ளே போகிறார்கள். இது கண்டிப்பாக மோசமான ஒரு 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 தண்டனை தான், ஆனால் தேவன் நியாயமாக எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்போது அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன நடக்குது பாருங்க, 40வது வசனத்தில் இது சொன்ன உடனே 41வது வசனத்தில், அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேலே ஏற ஆயத்தமாக இருந்தீர்கள். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து வனாந்தரத்தின் வழியாக போயிருங்க, இங்கே உங்களுக்கு இப்போ வேலை இல்லைன்னு சொல்கிற சமயத்தில் அதை அவர்கள் கேட்காதபடிக்கு என்ன செய்கிறாங்க, தாங்கள் இஷ்டப்படி முதல்ல என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அப்படின்னா அது என்ன அர்த்தம், பாவ அறிக்கை செய்கிறாங்க. பாவ அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் என்ன நடத்தணும், பாவ அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆனால் இவங்க பாவ அறிக்கை செஞ்சுட்டு கர்த்தருக்கு விரோதமாக எப்பொழுது செய்கிறார்கள், செய்ய வேண்டாம் என்று சொன்னதை இவங்க போய் கர்த்தருங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தெரித்து கொண்டு மலையின் மேலே ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். இங்கே அவர்கள் 2 பாவங்களை ஒன்றாக சேர்த்து செய்கிறார்கள், 1 கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, 2 மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி அதற்கும் அவர்கள் செய்கிற செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனோ இது வந்து ஒன்றை விட்டு இன்னொன்று பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், இங்கே இடத்துல மனம் திரும்புவது என்பது செய்த முடிவை மாற்றிக்கொள்வது அல்ல, தேவன் சொல்வதை கேட்டு அவரை நம்பி வாழ்வதுதான் மனம் திரும்புதல். ஒருவேளை நீங்கள் சொல்ல மனம் திரும்ப பாவத்தை விட்டு திரும்பி வருவது உண்மைதான், ஆனால் இந்த இடத்துல மனம் திரும்புது என்பது நீங்கள் செய்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்வதில்லை வெறுமனே, நாட் ஜஸ்ட் டு ரிவர்ஸ் யுவர் டிசிஷன் பட் இட் ஈஸ் டு லிசன் அண்ட் ட்ரஸ்ட் காட் தட் இஸ் வாட் இஸ் ரிப்பென்டன்ஸ் இயர். ஆகையில் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறார், நீங்கள் போகாதீங்க, ஏன்னா நான் உங்களோடு கூட வரப்போகிறதில்லை என்று சொல்லி சொல்கிறார். அப்போ கண்டிப்பாக தேவன் வராமல் போனால் அவர்களுக்கு நிச்சயமாய் வெற்றி இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து மலையின் மேலே ஏறுறாங்க. அப்போ மோசே வந்து மோசேட்ட கர்த்தர் சொல்றார், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கும் போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இறேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அதே மோசே அவர்களுக்கு சொன்னாலும் நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். என்ன நடக்குதுங்க, மலையின் மேல இருக்கிற அந்த பெரிய ஆளுங்க, அந்த ஜாயின்ட்ஸ் மாதிரி இருக்கவங்க எல்லாரும், தேனீக்கள் எப்படி வந்து நம்மளை கொட்டி துரத்தி துரத்தி கொட்டுமோ அது போல இவர்களை துரத்தி உண்மையிலாம செஞ்சிட்டாங்க. உங்களை செய்யிர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்ப வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. அன்பானுக்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொல்லுகிறதை செய்யாமல் நம்ம இஷ்டத்தின்படி செய்தால் என்ன நடக்கும், முதலாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார், ரெண்டாவது விஷயம் கர்த்தர் அதுக்கு பின்பாக இன்னும் பெரிய நமக்கு அழிவுகளை கொண்டு வருவார். இப்போ எங்களுடைய அழுத அழுகையெல்லாம் வந்து இந்த முதல கண்டின்னு சொல்லுவாங்களே அது போல தான். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அது அவர்களை துக்கத்திலும் இன்னும் வேதனையிலும் தான் கொண்டு போச்சு. இங்கே மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன அந்த மூன்று காரியங்கள்? முதலாவது, காரியங்கள் கடினமாகும் போது தேவனை இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும். When things get tougher, we must trust God more. இதுதான் உங்களுக்கும் எனக்கும். ஏனென்றால் நான் ஒரு பக்கத்திலேருந்து நான் அங்கே இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்து நான் யோசித்து பார்க்கிறேன், அவரோடு கூட நடந்து பார்க்குறேன். ரொம்ப கடினமான பாலைவனத்தின் பாதையிலே நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்களை இதுவரைக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுடைய சூழ்நிலை கடினமானாலும் அவர் அவர்களுக்கு சொல்லுகிறது என்ன, என்னை நோக்கி பார், என்னை நம்பு என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறது. எத்தனை விதம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அப்படிப்பட்ட பாலைவன பகுதியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பகுதியிலே நீங்களும் நானும் நடந்து வர வேண்டும் என்றால் அவரை நம்ப வேண்டும். இன்னும் அவரோடு கூட நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். இரண்டாவது நாம் கற்றுக்கொள்கிற விஷயம், அவநம்பிக்கை கலகத்திற்கு நடத்தும். அவரை நம்பலைன்னா நம்ம அடுத்தது அவருக்கு விரோதமாகத்தான் எல்லாவற்றையும் செய்வோம். அந்த கலக செய்கிற வழியில அதன் மூலமாய் நமக்கு கிடைக்க போகிறது ஆண்டவருடைய தண்டனை தான். மூன்றாவது நாம் என்ன பார்க்குறோம், உண்மையான மனம் திரும்புதல் அவசியம். அப்போது அன்றைக்கு அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க. தப்பு செஞ்சப்போ அவங்க உடனே ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர் வித்தியாசமான வழியை காண்பித்திருப்பார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை, மாறாக தங்களுடைய சுய பலத்திலே சுய ஞானத்திலே ஏறி அவர்களுக்கு கொடுப்பேன் சொன்ன அந்த கானான் தேசத்தை அந்த மலையில் ஏறி பிடித்து விடலாம் என்று சொல்லி யோசித்தார்கள். பெரிய தோல்வியைத்தான் சந்தித்தார்கள். பங்கே எங்கே இருக்கிறாங்க, காதேஸ் பர்னியாவிலே தங்கி வெகு நாளாய் அங்கே இருக்கிறார்கள். அடுத்த அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு தேவன் நான் இதை ஆயத்தப்படுத்தின வழியில், இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசின வழியில் தேவன் என்னோடு கூட பேசியிருக்கார். உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? கண்டிப்பாக சோதனை உள்ள நாட்கள், சோதனை இல்லாத மக்கள் யாருமே கிடையாது. ஆனால் இந்த பாதையிலே யார் உன்னோடு கூட வருகிறார், நீ எதை நம்பி போகிறாய், நீ அந்த தேசத்தை ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற இடத்தை நீ அடைவாய் என்கிற கேள்வி. அதற்குத்தான் இந்த மூன்று காரியங்கள் மிக முக்கியம் என்று நான் நம்புகிறேன். அதில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜபம் செய்வோம்.